பெண்கள் செப்டம்பர் 2011 இதழ். கதிரவன் எழில் மன்னனின் சூர்யா துப்பறுகிறார். தூய தண்ணீரின் தவிப்பு பாகம் 3. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இதுவரை ஷாலியின் சக ஆராய்ச்சியாளர் ஒருவர் தன் சகோதரி பணிபுரியும் தூய தண்ணீர் தொழில்நுட்ப நிறுவனம் பெரும் ஆபத்தில் இருப்பதாக குறிப்பிடவே ஷாலினி அவருக்கு சூர்யாவை பற்றி கூறுகிறார். அவர்கள் சூர்யாவை அறிமுகம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். ஷாலினி தூய தண்ணீரின் முக்கியத்துவத்தை பற்றி சூர்யாவுக்கும் கிரணுக்கும் எடுத்து கூறி இந்த பிரச்சனையை நிவர்த்திக்குமாறு விண்ணப்பிக்கிறாள். சூர்யாவும் தானே சமீபத்தில் தூய தண்ணீர் பற்றிய பல கட்டுரைகளை படித்திருந்ததால் அதில் மிகவும் ஆர்வமுள்ளதாக கூறிய அந்நிறுவனத்துக்கு சென்று விசாரிக்க சம்மதிக்கிறார். அங்கு சந்தித்த யாவ்னா என்ற இளம்பெண்ணை அவளுடைய ஓட்டு பயிற்சி பற்றிய தனது சரியான ஊகங்களால் ஆச்சரியப்படுத்துகிறார் சூர்யா. பிறகு காலையில் அலுவலக கட்டிடத்தை சுற்றி ஓடியதை கணித்துக் கூறிய சூர்யாவின் அதிர்வேட்டில் அசந்தே போன யாவ்னா தன் காலணியில் ஒட்டியிருந்த சிறிதளவு சேற்றை கூட கவனித்துவிட்டு அவரது ஆற்றலை பாராட்டிவிட்டு மேலும் விளக்க கோரவே சூர்யா தொடர்ந்தார். நாங்கள் உள்ளே வரும்போது கட்டிடத்தை சுற்றி மண் மற்றும் புல்தரையிலே ஒரு நடைபாதை போடப்பட்டிருந்ததை கவனித்தேன். அப்புறம் என்று கிங்கிணித்தாள் யாவ்னா. அவள் குரலில் கொஞ்சம் இனிமையில் கிரண் கிளுகிழுத்தான். அதையும் கவனித்துக் கொண்ட சூர்யா முறுவலுடன் தொடர்ந்து விளக்கனானார். சற்று முன்னர்தான் மழை தூறி நின்றிருந்த தடயங்கள் இருந்தன. அந்த மண் தடையின் மேல் காலணி தடங்கள் காணப்பட்டன. அந்த தடங்களில் இருந்த வட்ட சதுர முக்கோண தடங்கள் உங்கள் காலணி அடியில் இருந்ததையும் கண்டு நீங்கள் தான், அதுவும் நாங்கள் வருவதற்கு சற்றே முன்னதாகத்தான் பதித்திருக்க வேண்டும் என்று கணித்தேன். ஆஹா, ரொம்ப நல்லா தான் கணிச்சிருக்கீங்க. ஆனால் நான் உடனே எப்படி தெரியும்? நான் சும்மா நடந்திருக்கலாமே. சூர்யா தலையசைத்து தீர்க்கமாக மறுத்தார். நிச்சயமாக இருந்திருக்க முடியாது. நடக்கும் காலணி பதிவுகளுக்கும் ஓட்டப்பதிவுகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன. இரு பதிவுகளுக்கிடையே உள்ள இடைவெளி, பதிப்புகளின் ஆழம் மற்றும் வேகமாக பதிப்பதால் பதிவின் எல்லைகள் கலைந்திருக்கும் விதம் எல்லாம் ஓட்டத்தை சந்தேகத்துக்கு இடமின்றி காட்டிவிட்டன. அதே மண் ஓட்டத்துக்கு சரியாக சற்று உங்கள் காலணியிலும் மிஞ்சி ஒட்டியிருப்பதால் என் கணிப்பு பூர்த்தியாகிவிட்டது. அதனால் தான் சற்றும் தயக்கமின்றி உங்களை பாராட்டினேன். யாவ்னா பலமாக கைதட்டி பாராட்டினாள். வாவ், பிரமாதம் சூர்யா, சூப்பர்லேட்டிவ். உங்க மேல ஷாலினிக்கு அவ்வளவு நம்பிக்கை ஏன்னு இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. எங்க பிரச்சனைக்கான காரணத்தையும் கணிச்சு தீர்த்து வச்சிருவீங்கன்னு நம்பிக்கை வந்துடுச்சு. யாவ்னாவுக்கு நம்பிக்கையை வளர்ப்பதற்காகவே தன் கணிப்பை சூர்யா திடீரென எடுத்து வீசி இருக்கிறார் என்பதை உணர்ந்த ஷாலினி அவரிடம் இன்னும் பெரிய நேசத்துடன் கூடிய நன்றி புன்னகையை கணையாக வீசினாள். சூர்யா முறுவலுடன் தலையை மெல்ல தாழ்த்தி ஏற்றுக்கொண்டார். யாவ்னாவின் மேலிருந்த கவனத்தை ஒரு கணம் விலக்கிக் கொண்ட கிரணும் அந்த பரிமாறலை கண்டு மனம் மகிழ்ந்தான். யாவ்னா மீண்டும் கலகலவனை இணைத்தாள். சரி வாங்க, எங்க ஆராய்ச்சி கூடத்தை சுத்தி காட்டுறேன். சூர்யா வரவேற்பறையை நோட்டமிட்டபடி, ஆராய்ச்சி கூடத்துக்கு போறதுக்கு முன்னால இந்த அறையில இருக்கிற கலைப்பொருட்கள் பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? இதெல்லாம் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாவே தென்படுது என்றார். யாவ்னா புன்னகையுடன் தலையாட்டினாள். நீங்க சொல்றது சரிதான், எனக்கும் இந்த கலைப்பொருட்கள் மேல ரொம்ப ஆர்வம் இருக்கு. இதெல்லாம் எங்க நிறுவனர் தாமஸ் மார்ஷ் உலகின் பல மூலிகளில் பயணம் செய்த போது கொண்டு வந்து சேர்த்து வச்சது என்று விளக்கிக் கொண்டே போனவள் கிரண் வாய்விட்டு உறக்கச் சிரிக்கவும் சட்டென்று நிறுத்திவிட்டு அவனை நோக்கி கேள்விக்குறியானாள். கிரண் சிரித்து கொண்டே, மார்ஷ், இது ரொம்பவே ஐரானிக் பெயர் என்றான். யாவ்னா இன்னும் புரியாததால் முகத்தில் படர்ந்த கேள்வி மறையாமல், ஏன் அப்படி என்று வினாவினாள். கிரண் விளக்கினான், என்ன புரியலையா? உங்க நிறுவனமோ சுத்த தண்ணீர் எப்படி பெருமளவில் தயாரிக்கிறதுங்கிற நுட்பத்தை ஆராயுது. அதை நிறுவினவர் பேரோ மார்ஷ். ஐரானிக் இல்லை, மார்ஷ்ங்கிறது சொத சொதன்னு பொடி மண், உதிர்ந்து மக்கி போன இலைகள் எல்லாம் கலந்து முழுக்குன்னு சேராயிருக்கிற இடம். கோடீஸ்வரனுக்கு மகா ஏழையான குசேலன் பேர் வச்ச மாதிரி நேர் எதிர்மறையா இருக்கு. யாவ்னா கைகொட்டி கலகலவனை சிரித்து சிலாகித்தாள். குசேலன் அமர்ஜித் கதா காமிக் புக்ல படைச்சிருக்கேன். இந்த பேர் எதிர்பொருத்தத்துக்கு ரொம்ப நல்ல உதாரணம்தான். கிரண் புலகாங்கிதமடைந்து பெருமையில் பூரித்து மிதக்கலானான். ஷாலினை சுருக்கென்று குத்தி அவனை மீண்டும் கீழே இழுத்தாள். ஏய் கிரண், பூரிச்சது போதும். இன்னும் போச்சுன்னா ரொம்ப ஊதின பலூன் மாதிரி படால்னு வெடிச்சிட போற. யாவ்னா தொடர்ந்தாள். இந்த அறையையே எங்க நிறுவத்தின் குறிக்கோளை எடுத்துக்காட்டுற ஒரு மெய்மை கலை அமைப்புன்னு, ரியாலிட்டி ஆர்ட் ஒர்க் தான் சொல்லணும். இங்க பாருங்க, ஒரு பக்கத்துல தரையிலேந்து மேல்மட்டம் வரைக்கும் மூணு புறமா வளைஞ்சிருக்கிற கண்ணாடியிலான கடல் நீர் தொட்டி, அதுல கடல் வாழ் பிராணிகளான டால்பின், கடல் மீன்கள் எல்லாம் இருக்கும். அடுத்த கோடியில ஆறு ஏரியிலேந்து கிடைக்கிற மாதிரியான குடிநீர் தொட்டி, அதுல இருக்கிற மாதிரியான மீன் வகைகள், இரண்டுக்கும் நடுவுல தான் இந்த மாதிரியான சாதனங்கள். இதெல்லாம் வச்சு இது எப்படி எங்க நிறுவனத்தின் குறிக்கோளை எடுத்து காட்டுதுன்னு உங்களால சொல்ல முடியுமா என்று சவாலுடன் நிறுத்தினாள். ஷாலினி, கடல் நீரை குடிநீரா மாத்துறதுங்கிறது புரியுது, அதுக்கு மேல என்ன என்றாள். யாவ்னாவோ, இன்னும் விஷயம் இருக்கே சொல்லுங்க என்று தூண்டினாள். சற்றே யோசனையாக இருந்த சூர்யாவின் முகம் திடீரென பளிச்சென்று ஒளித்தது. கையை சொடுக்கிக் கொண்டு புரிஞ்சது, பிரமாதம், தாமஸ் மார்ஷ் விஞ்ஞானி மட்டுமல்ல நல்ல கலை உணர்வு உடையவர் கூட என்றார். கிரண், அப்படியே கண்டுட்டீங்க என்று வினவும் சூர்யா விளக்கினார். இதோ பாருங்க, குடிநீர் தொட்டி கடல் நீர் தொட்டியை விட ஒரே ஒரு அங்கலம் உசரத்தில் இருக்கு. அதிலிருந்து வளைஞ்சு நெழிஞ்சு ஓடுற கண்ணாடி குழாய் ஆறுகள் குடிநீரை கடலுக்குள் கொண்டு போறதை குறிக்குது. அது மட்டுமல்ல, கிரணும் ஷாலினியும் ஒன்றாக இடைமறித்து கூறினர். வாவ், இப்பதான் தெரியுது. அப்புறம் சூர்யா தொடர்ந்தார், அந்த பக்கம் குடிநீர் தொட்டி கிட்ட ஒரு சின்ன பாறை மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஒரு தண்ணீர் பம்ப் இருக்குன்னு நினைக்கிறேன். யாவ்னா சபாஷ், சரிதான், மேல சொல்லுங்க என்றாள். சூர்யா மேற்கொண்டு விவரித்தார். அந்த பம்ப் கடல் நீர் தொட்டியிலிருந்து குடிநீர் தொட்டிக்கு இந்த உலோக குழாய்கள் மூலம் இழுக்குது. இந்த குழாய்கள் இந்த இரண்டு சாதனம் வழியா நுழைஞ்சு போகுது. அவைகள் கடல் நீரை குடிநீரா மாத்திர சாதனங்களா இருக்கணும். மேலும் இதுதான் ரொம்ப முக்கியம், மேலிருந்து மழை மாதிரி விழாம உலோக குழாயிலிருந்து குடிநீர் அந்த தொட்டிக்குள்ள வருது. அது இவங்க நிறுவனம் குடிநீர் உற்பத்தி செய்யறதை குறிக்குது. மேலும் இந்த நீர் நிக்காம இரண்டு தொட்டிகளுக்கு இடையிலும் தொடர்ந்து பரிமாற்றப்படுறது. நீர் உலகம் இரண்டு வகை நீரையும் இணைத்து ஒரு சரிசமமான நிலையில் பேலன்ஸ்ட் ஈக்விலிபிரியம் இருக்கிறதை குறிக்குது. அது மட்டுமல்ல, இந்த இருவகை உயிரினங்கள் உலகில் வாழும் நாம் தொடர்ந்து நீர் கிடைப்பதால் உயிர் வாழ்கிறோம் என்று காட்டுகிறது. பிரமாதம், மார்ஷ் ஒரு மிகச்சிறந்த அறிவாளி என்று போற்றினார். யாவ்னா மீண்டும் கைகொட்டி ஆரவாரித்தாள். மார்ஷ் மட்டுமில்லை, நீங்களும் பிரமாதமான அறிவாளிதான் சூர்யா, குறித்தப்பாம சரியா அடிச்சிட்டீங்களே. கிரண், ஆமாமாம், சூர்யாவுக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க கிராமத்துல குறித்தப்பாம மாங்கா அடிச்சு பழக்கம் என்று நையாண்டவும் ஷாலினி அவனை முறைக்கவும் யாவ்னா புன்னகைக்கவும் அந்த வழக்கமான நாடகம் மீண்டும் கணப்பொழுதில் நடந்தேறியது. ஷாலினி வினவினாள், சரி இது பிரமாதமா தான் இருக்கு, ஆனா எனக்கு ஒரு விஷயம் இன்னும் புரியல. இந்த மாதிரி பழைய சாதனங்களே கடல் நீரை தொடர்ந்து குடிநீராக்க முடியும்னா உங்க நிறுவனம் எதுக்கு புது நுட்பம் தேடணும்? சூர்யா, சமயத்துக்கு தக்க சரியான கேள்விதான். அதைத்தானே நாம இவங்களோட ஆராய்ச்சி கூடத்துல பார்க்க போறோம். போகலாம் வாங்க. யாவ்னா அங்க வந்து இந்த பழைய நுட்ப சாதனங்களை பத்தியும் அவங்க நிறுவனத்தோட நுட்பத்தை பத்தியும் விளக்கட்டும் என்றார். யாவ்னா முன்னே வழிகாட்ட மற்ற மூவரும் அவள் பின் ஆராய்ச்சி கூடத்துக்குள் நுழைந்தனர். அங்கு அவர்கள் கண்ட காட்சியும் யாவ்னாவின் விளக்கமும் அவர்களை பிரமிப்பில் ஆழ்த்தின. தொடரும். கதிரவன் எழில் மன்னன், ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.